الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في احكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث شريف فان لكل امه شرفا وشرف امتي القران او كما قال عليه الصلاه والسلام உயரத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அனைத்து போரும் அல்ஹம்துலில்லாஹ். மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக இறுதி தூதராக ஒரு நண்பர்கள் ரசூலுல்லாஹ் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த என் உயிர்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தார்களோ அப்படியான சஹாபாக்கள் சாபியுங்கள் சபா சாபியுங்கள் மறிக்கின்றார்களோ அப்படியான அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்பிரத்தும் என்னென்ன சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எந்தெந்த விடயங்களை எடுத்து விளக்கும்படி குர்ஆன் மூலமாகவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாகவும் எந்தெந்த விடயங்களை அவருக்கு வழிகாட்டிருக்கின்றார்களோ இப்படியான விடயங்களை இயன்றதோ எமது வாழ்க்கையை எடுத்து நடக்கும்படியும் மற்றும் குர்ஆனில் அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி எமது வாழ்க்கையை தூரமாக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொன்னான ஹதீஸ் மூலமாக எதையெல்லாம் விலக்கி நடக்க சொல்லியிருக்கின்றார்களோ அப்படியான விடயங்களை எமது வாழ்க்கையில் முற்று முழுதாக கவிழ்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் செய்கின்றேன் நல்லே இந்த சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதர்கள் மீது அல்லாஹ் தவிர வேறு யாரும் மிக இறக்கமுடையவனாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னார் சகோதரர்களே மனிதன் எப்படியாவது அவனின் பார்த்திருக்க வேண்டும் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய இன்பங்கள் அதனுடைய சுவைகள் அதனுடைய ஒளிகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த நரகத்திலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் சகோதரர்களே. அந்த சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நோன்புடைய சந்தர்ப்பம். இந்த நோன்பு எவ்வளவு சிறப்பு மிக்க நோன்பு தெரியுமா? இந்த நோன்பில் பல விடயங்கள் இருந்திருக்கின்றன சகோதரர்களே, பல விடயங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியான ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்த இந்த காலத்தில் நடந்த ஒரு விடயம்தான் குர்ஆன் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட சகோதரர்களே. ஆரம்பத்தில் நாங்கள் சஹாபாக்களை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது? ஒரு தலைமைத்துவம் கிடையாது, ஒரு கலாச்சாரம் கிடையாது, அவர்களுக்கு நாணயங்கள் கிடையாது, ஒரு வாழ்க்கை வழிமுறை கிடையாது. குர்ஆன் அவர்களை எவ்வாறு வர்ணிக்கின்றது? கொஞ்சம் நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதாக குர்ஆன் வர்ணிக்கின்றது சகோதரர்களே. அந்த அளவு கலாச்சாரத்தில் அதே மாதிரி வியாபாரத்தில் அனைத்துமே மிக வலகீனமானவர்களாக இருந்தார்கள். இப்படியானவர்களிடத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்பட்ட சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது இருக்கும். நாங்கள் படித்திருப்போம், புத்தகங்கள் வாசித்திருப்போம், பயான்கள் கேட்டிருப்போம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவயதிலிருந்து அவர்களுக்கென்று கலிவு வாழ்க்கை வழிமுறையை கடைபிடித்து வந்தார்கள். பொய் வைக்க மாட்டார்கள், நம்பிக்கைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், அல் அமீன் என்று பெயர் எடுத்தார்கள், பாதிக்கின்ற பெயர் எடுத்தார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அந்த சிராக்குமையில் அவருடைய தனிமையான காலங்களை கழிக்க தொடங்கியிருந்தார்கள். அதிகமான நேரங்களை அதிகமான காலங்களை அந்த சரம்ச அதாவது காபத்துல்லாவுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த ஹிராக்குமையில் அவருடைய காலங்களை கழிக்க தொடங்கினார் சகோதரர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவருடைய 40வது வயதில் இந்த குர்ஆனை அவர்கள் மீது இறக்குகின்றான். இந்த முழு மனு சமுதாயத்திற்கும் ரஹ்மத்தாக வழிகாட்டியாக பரக்கத்தாக நோய் நிவாரணியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நபிகளாருடைய 40வது வயதில் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக் இந்த வசனத்தின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கட்டி அணைத்து இந்த சூராவை ஓதி காண்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒருவனை பயன்படுத்துகின்றது. இந்த சொன்னால் நடுநடுங்கி வீட்டுக்கு தெரிந்தார்கள். அவருடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை போர்வையால் போட்டு நின்றார்கள். அந்த அளவுக்கு பயன். நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குகையில் தனிமையில் நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டால் எந்த அளவு பயப்படுவோம் சகோதரர்களே. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றம் எவ்வளவு பெரியது. அவருடைய சத்தம் இவ்வாறு இருக்கும் தனிமையில் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இப்படியான ஒரு மனிதரை கண்டது கிடையாது, இப்படியான ஒரு சத்தத்தை கேட்டது கிடையாது. அவர்கள் பயப்படுகின்றார்கள். முதல் முதலாக அல்லாஹ் அந்த கிராக்களை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய படைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன் மூலமாக அந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான் சகோதரர்களே. ரமலான் மாதம் இறங்கிய குர்ஆன் அதற்கு பின்னால் 23 வருட காலங்கள் தேவைக்கு ஏற்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப நிலைமைகளுக்கு ஏற்ப சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கிக் கொண்டே இருந்தது. அதை அல்லாஹ் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றான் சகோதரர்களே. ஹாமீம் والكتاب المبين انا انزلناه في ليله مباركه நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு பரக்கத்துயப்பட்ட இரவில் இறக்கினோம். தஃப்ஸீருடைய உலமாக்கள் அதற்கு வரை தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள் பரக்கத்துயப்பட்ட அந்த இரவில் என்று சொன்னால் انا انزلناه في ليله القدر அல்லாஹ் இறைவனத்தில் லைலத்துல் கத்ரி இரவில் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்பதாக அதை தெளிவுபடுத்துகின்றார் சகோதரர்களே. அப்படிப்பட்ட மிக மகத்துவமிக்க இரவு இந்த ரமலானுடைய காலத்திற்காக இருக்கின்றது சகோதரர்களே. நாங்கள் பார்க்கலாம் இந்த குர்ஆன் எங்களுக்கு நன்றாக பிரிந்து செய்யப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டு கரக்கத் வைக்கப்பட்டு ஆயத்துக்கள் ஆயத்துக்களாக பிரிக்கப்பட்டு ஜிசூக்கள் ஜிசூக்களாக பிரிக்கப்பட்டு மஞ்சள் மஞ்சள்களாக பிரிக்கப்பட்டு வடிவான முறையில் அழகான முறையில் நாங்கள் ஓதுவதற்காக வேண்டி எங்களுக்கு முன்னுக்கு தரப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. ஒவ்வொரு வகையான எழுத்துக்கள் சிறிய எழுத்து பெரிய எழுத்து என்று பல வகையான முறையில் எங்களுக்கு இது கிடைக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் இதனுடைய ஆரம்ப காலத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வெறுமனே 19 நபர்கள் தான் குர்ஆனை மனம் செய்திருந்தார்கள். அதில் முதலாவது மனம் செய்தது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை மனம் செய்தார்கள். 2 பெண்மணிகள் இந்த குர்ஆனை மனம் செய்து வச்சிருந்தார்கள். ஆரம்பத்தில் இந்த குர்ஆன் இப்பொழுது இருக்கக்கூடிய வடிவம் மாதிரி பிடிஎஃபிலோ அல்லது வேர்ட் மூலமாகவோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய தாள்கள் மூலமாக பிரிண்ட் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படவில்லை சகோதரர்களே. ஆரம்பத்தில் கஷ்டத்தோடு சகாபாக்கள் பாதுகாத்தார்கள். ஈச்சம் மர ஓலைகளிலும் கல்லுகளிலும் அதே மாதிரி இன்னும் சில அந்த பிராணிகளிலிருந்து எடுத்து பதப்படுத்தப்பட்ட அந்த தோல்களிலும் இன்னும் சில சகாபாக்களுடைய உள்ளங்களிலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தார் சகோதரர்களே. நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், குர்ஆனை நாங்கள் படிக்கின்றோம், படித்துக் கொடுக்கின்றோம். இதனுடைய வரலாறு எங்களுக்கு கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் இதனுடைய வரலாறை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்கின்றோம். வேறு ஏதாவது எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறை தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த குர்ஆனுடைய வரலாறை குர்ஆனுடைய மகிமையை கட்டாயம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் தான் முதன் முதலாக இந்த குர்ஆன் ஒன்றாக தொகுக்கப்படுகின்றது சகோதரர்களே. அதற்கு முன்னால் ஒவ்வொரு ஆயத்துக்கள் ஆயத்துக்களாக சூரா சூறாவாக ஒவ்வொரு இடத்தில் இந்த குர்ஆன் இருந்தது சகோதரர்களே. குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் இந்த குர்ஆன் முழுமையாக முழு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தது சகோதரர்களே. இன்னும் சில சஹாபாக்களுக்கு சில சூறாக்கள் சில ஆயத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தன சகோதரர்களே. அதற்கு பின்னால் அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் இன்னொரு தடவை இது நீண்ட சம்பவம், மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் நான் சுட்டுக்காட்டி கொண்டு செல்கின்றேன். நிறைய புத்தகங்கள் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன, எங்களுக்கு இதனத்தில் சேர்ப்பு பண்ணி பார்க்க முடியும். உலமா இருக்கின்றார்கள், அவரிடத்தில் இருந்து தெளிவையும் எங்களுக்கு கேட்டுப் பெற முடியும் சகோதரர்களே. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் இன்னொரு முறை இந்த குர்ஆன் துருக்கப்படுகின்றது, அதனுடைய பிள்ளைகள் எல்லாம் திருத்தப்படுகின்றது, ஒரே வடிவத்தின் கீழால் கொண்டு வரப்படுகின்றது. இந்த அமைப்பு தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த சீரமைக்கப்பட்ட அமைப்பு தான் இன்று வரையும் எங்களுடைய கைகளில் புரண்டு கொண்டிருக்கின்றன சகோதரர்களே. அனைத்து நன்மையும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவ்வக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. இந்த குர்ஆனுக்கு உள்ள சிறப்பு என்ன சிறப்பு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதாவது பெருமித்து சொன்னார்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டமாக கூட்டமாக இருக்கலாம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருந்தான். எங்களுடைய சமுதாயத்திலே சிறப்பு என்ன தெரியுமா? அது குர்ஆன் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? செல்வந்தர்களா அல்ல, குடும்பத்தில் சிறந்தவர்களா அல்ல, பலத்தில் சிறந்தவர்களா அல்ல, புத்தியில் சிறந்தவர்களா அல்ல. அதற்கு மாற்றமாக கைலுக்கும் மன் தாழ்ந்த குர்ஆன வாழலாமா, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை படித்து அதை அடுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களே, இவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. அதாவது குர்ஆன் விஷயத்தை ஹதீஸில் ஹஜர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, எவ்வாறு இந்த குர்ஆனுக்கு முழுமையான சிறப்புகள் இருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு சூராக்களுக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை ஒரு மனிதர் பாடமாக்குவார் என்று சொன்னால் கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான், குர்ஆனை ஓதி ஓதி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள், எதில் நீங்கள் நிற்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய கடைசி அந்தஸ்து என்பதாக அவரை பார்த்து சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, குர்ஆனை இந்த உலகத்தில் நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலக்குமாருடைய ரஹ்மத் எங்களுக்கு இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது, பரக்கத் இறங்குகின்றது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு தெரியும் சில இடங்களில் சஜிதா என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் இருக்கின்றது. அந்த சஜிதாவுடைய ஆயத்தை எங்களை கலந்து சென்றால் அந்த ஆயத்தை நாங்கள் ஓதினால் நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் எங்களை பார்த்து விரண்டோடுகின்றான், யா வைலா யா வைலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்று விரண்டோடுகின்றான் சகோதரர்களே. அவ்வளவு சிறப்புகளை இந்த குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கின்றான் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இந்த பக்ராவுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த சூரா பக்ராவை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு பரக்கத் உண்டாகும் என்பதாக சொன்னார்கள். வதர்கஹா அஸ்ரா, யாரு இந்த சூரா பக்ராவை ஓதாமல் விடுகின்றார்களோ அதனுடைய மகிமையை விளங்காமல் இருக்கின்றார்களோ பொடுபோக்கு செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கை சேதமே நஷ்டமே என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே மாதிரி தொடர்ந்து சொன்னார்கள், இந்த பக்ராவை யார் தொடர்ந்து ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு சூரியத்துடைய தாக்கம் ஏற்படாது, அவருடைய வீட்டில் ஓதுகின்றார்களா, அவருடைய கடையில் ஓதுகின்றார்களா, வியாபாரத்தலங்கள் ஓதுகின்றார்களா, அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஆரம்பத்தில் இருந்தே அந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதினா சகோதரர்களே பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா சூரத்துல் இஹ்லாஸ் அஸ்ர மர்ராதின், யாரு இந்த சூரா இஸ்லாத்தை என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை பத்து விடுத்தம் போதுகின்றார்களோ சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு சின்ன சின்ன விடயங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் பெரிய பெரிய விடயங்களை எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார் சகோதரர்களே. எங்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக சில கடமைகள் இருக்கின்றன சகோதரர்களே. குர்ஆன் எங்களுக்கு வெறுமனே அந்த சந்தன குச்சியை பத்து வைப்பதற்காக வேண்டி, சாம்பிராணி குடிப்பதற்காக வேண்டி, குர்ஆன் அந்த ரெக்கில் அலராம வைப்பதற்காக வேண்டி அருளப்பட்ட குர்ஆன் கிடையாது சகோதரர்களே. இந்த குர்ஆனுக்கு என்று சொல்லி எங்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, சில உரிமைகள் இருக்கின்றன. அதை செய்தால்தான் நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் வெற்றி பெற முடியும் சகோதரர்களே. இந்த குர்ஆனை வெறுமனே நாங்கள் வீட்டில் வைப்பது மூலமாக எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது பாலடைந்த உள்ளமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் சொல்லும் பொழுது யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவருடைய உள்ளம் செழிப்பான வீடை போன்றும், யார் இந்த குர்ஆனுடைய ஒரு பகுதியும் சுமக்காமல் குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தை பாலடைந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டி சொன்னார்கள். சகோதரர் பெரியார்களே, இந்த குர்ஆனை முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து நாங்கள் படிக்க முயற்சிக்க வேண்டும். எங்களுக்கு தவறிவிட்டால் அதை நாங்கள் பெரிய வயதில் கூட படிக்கலாம். எத்தனை சந்தேகங்களை நாங்கள் பார்த்திருப்போம், நீச்சல் பார்த்திருப்போம், 60 வயது 65 வயதுகளில் குர்ஆனை பாடமாக்கி முடித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சர்வதேச போட்டியில் கூட குர்ஆனில் வயது முடித்தவர்கள் முதலாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய வரலாறும் எங்களிடத்தில் இருக்கின்றது சகோதரர்களே. முதலாவது குர்ஆனை படிக்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவது குர்ஆனுடைய கருத்தை இயன்ற அளவு விளங்கி படிக்க வேண்டும், அல்லது குர்ஆனுடைய கருத்தை விளங்கிய விதத்தில் நாங்கள் அதனுடைய விளக்கங்களை கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று தெரியுமா, குர்ஆனில் எந்த இடத்தில் எங்களுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை எங்களுக்கு தெரியாத சகோதரர்களே. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் மகானாக இருக்கவில்லை, சிறந்த வணக்கவாளியாக இருக்கவில்லை, ஹதீஸ் துறையில் வல்லுநராக இருக்கவில்லை. அவருடைய ஆரம்ப கட்டம் மிக மோசமான நிலைமை. அவரை ஊர் மக்கள் ஒதுக்கினார்கள். விபச்சாரியாக ஒரு கள்ளராக இருந்தார். அவர் என்ன செய்கின்றார், ஒரு குமரி பெண்ணை நாடி ஒரு வீட்டுடைய கூரைக்கு மேலால் ஏறி வீட்டுக்கு இறங்க பார்க்கின்றார். சோதரில் பெரியார்களே, அந்த வீட்டிலிருந்து அலம் யானின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்ற அந்த ஆயத்து அவர் கேட்டவுடன் உள்ளமெல்லாம் நடுநடுகின்றது, உடலெல்லாம் நடுநடுங்கி ஒரு அவருடைய வந்த பாதை நோக்கி செல்கின்றார். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஈச்சம் வர காட்டில் இருந்து ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்கின்றது. நாங்கள் ஏன், அவர் ஆரம்பத்தில் வழிப்பறை கொள்ளைக்காரராக இருந்தார், ஒரு கள்ளனாக இருந்தார். அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தம் அவருடைய உள்ளத்தை மேலும் மேலும் புண்படுத்துகின்றது. மேலும் மேலும் அவர் கவலைப்படுகின்றார் சகோதரர்களே. என்ன தெரியுமா, அவர்கள் கதைத்துக் கொள்கின்றார்கள், பேசிக் கொள்கின்றார்கள். புதையல் இருப்பார், இதற்கு பின்னால் நாங்கள் செல்லக்கூடாது, எங்களுடைய பிரயாணத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். இரவு இரவாக இருந்தது, இருட்டு படிந்து விட்டது, நாங்கள் இழுத்துக் கொள்வோம். இவருக்கு கவலை, சத்தம் போட்டு சொல்கின்றார். புதையலி முனையா புதையல் திறந்து விட்டார். புதையல் இதற்கு பின்னால் உங்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்க மாட்டார், உங்களுடைய பணங்களை பறிக்க மாட்டார் என்று கவலையுடன் சொல்கின்றார். அதோடு அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். எத்தனையோ இமாம்களுக்கு, எத்தனையோ முஹத்தீஸ்களுக்கு, எத்தனையோ புத்தகாக்களுக்கு உஸ்தாதாக இறுதியில் மாறுகின்றார்கள். சோதனை பெரியார்களே, இதனால் தான் நான் சொல்கின்றேன், குர்ஆனை விளக்கத்தோடு நாங்கள் விளங்க வேண்டும். நாங்கள் சுயமாக விளங்க யோசித்தால் வழித்தவரை சென்று விடுவோம் சகோதரர்களே. எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் உலமாக்களை நாட வேண்டும். தஃப்ஸீருடைய கிளாஸ்கள் நடக்கும், அதில் நாங்கள் இருந்து குர்ஆனுடைய விளக்கங்களை நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி இந்த குர்ஆனுக்கென்றே சில ஹக்குகள் இருக்கின்றன சகோதரர்களே. குர்ஆனை நாங்கள் உதவு இல்லாமல் பெறக்கூடாது. அதாவது நாங்கள் குளிப்பு எங்களுக்கு வாஜிபாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆனை திறக்கூடாத சகோதரர்களே, குர்ஆனை ஓதக்கூடாத சகோதரர்களே, உதுவோடு தங்கையான முறையில் இந்த குர்ஆனை நாங்கள் புலங்க வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய வாழ்க்கையை, அந்த குர்ஆனுடைய அமைதியான வாழ்க்கையை, குர்ஆனுடைய அடுத்த மக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை, அடுத்த மக்களை அனுசரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குர்ஆனில் ஏராளமாக நிரம்பி இருக்கின்றது. அஹ்லாக்குடைய பண்பை குர்ஆன் சகோதரர்களே பெரியார்களே, இந்த குர்ஆனில் சட்டங்கள் சொல்வதை விட படிப்பினைகளும் அகலாசுகளும், அடுத்த மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, பிற சமூகங்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதைத்தான் சட்டங்கள் சொல்வதை விட குர்ஆன் சொல்லுகின்றது சகோதரர்களே. குர்ஆனை நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஒரு மனிதன் வழி தவற மாட்டான் சகோதரர்களே. இந்த குர்ஆனுக்கு எங்களால் ஆன அந்த கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனை நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுக்கென்று அதிகமான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். குர்ஆனுக்கென்று நாங்கள் நேரத்தை ஒதுக்கினால் எங்களுடைய வீணான வேலைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் சகோதரர்களே. சோதனை பெரியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று எங்களை விட்டு ஓரிரு நாட்கள் கழிந்து சென்று விட்டது. ரமலானுடைய நாட்கள் நாங்கள் எத்தனை ஜுஸூக்கள் முடித்திருக்கின்றோம், எத்தனை சூராக்களை ஓதி முடித்திருக்கின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை ஜுஸூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை தொடர்ந்து ஓதுகின்றார்களா, எங்களுடைய மனைவி ஓதுகின்றாளா, எங்களுடைய பெற்றோர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்களா. சோதனை பெரியார்களே, இதில் நாங்கள் கண் கருத்துமாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் அதிகமானவர்களுக்கு லீவு ஓக்களிக்கக்கூடிய காலங்கள் சகோதரர்களே பெரியார்களே, நீங்கள் உங்களுடைய காலங்களை வீணாக்கிவிட வேண்டாம். இந்த குர்ஆன் இறங்கிய மாதம், இந்த வரக்கத் பொருந்திய குர்ஆனுக்கென்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள் சகோதரர்களே. குர்ஆனுக்கென்று ஆள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியாக நீங்கள் ஒதுக்கினால் ஒரு ஜுஸூக்களை மெதுவான ராகத்தால் அஜீத் முறைப்படி ஓதலாம் சகோதரர்களே. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸூ ஓதினால், அதாவது மாதம் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழு குர்ஆனையும் தமாம் முடித்து விடலாம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் நீங்கள் 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாலும் சகோதரர்களே, 5 வகுப்பு தொழிலுக்கு பின்னாலும் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களை நாங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆனை இலகுவாக எங்களுக்கு முடித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் சகோதரர்களே. ஆக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக எங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்தருவாராக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிருவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தே அனைத்து பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிருவாங்க யா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடித்துதாரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்துடுவாங்க யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலிருந்து கவலைகளை எல்லாம் போக்கிவிடுவாங்க யா அல்லாஹ், எங்களை பற்றி நல்ல எண்ணங்களை எங்களுடைய சகோதரருடைய உள்ளங்களை போட்டிவிடுவாங்க யா அல்லாஹ், எங்களுடைய அயல் வீட்டாருடைய உள்ளத்தில் எங்களை பற்றி நல்ல எண்ணங்களை போட்டிவிடுவாங்க யா அல்லாஹ், எங்களை சாதியான மக்களாக காட்டிவிடுவாங்க யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை சாதியான மக்களை ஆக்கிவிடுவாங்க யா அல்லாஹ், நற்சிந்தனை உள்ளவர்கள் ஆக்கிடுவாங்க யா அல்லாஹ், குர்ஆனுடைய வாழ்க்கையை கொடுத்திடுவாங்க யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்திடுவாங்க யா அல்லாஹ், குர்ஆன் இறங்கிய மாதம் யா அல்லாஹ், ரமலானுடைய காலம் யா அல்லாஹ், உன்னை ரஹ்மத்துக்கள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடுவாங்க யா அல்லாஹ், நாங்கள் கவலை உள்ளவர்களாக இந்த கட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், பயமுள்ளவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ், பயத்துக்கும் கவலைக்கும் மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையை கலக்கக்கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் இப்பொழுதோ செய்த பாவம் இன்று எங்களை பிடித்திருக்கின்றது யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடுவாங்க யா அல்லாஹ், எங்களுடைய பாவ கரைகளை போக்கிடுவாங்க யா அல்லாஹ், ஒரு புனிதமான இடத்திலிருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், சங்கையான நேரத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிடுவாங்க யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆக்கிவிடுவாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக வாழ்ந்தோம் யா அல்லாஹ், எவ்வாறு சந்தோஷமாக எங்களுடைய அய வீட்டாரோடு இருந்தோம் யா அல்லாஹ், அந்த சந்தோஷத்தை திருப்பி தருவாயா யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை சோதித்தார் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை நீ சோதித்தது போதும் யா அல்லாஹ், எங்களை பயக்காட்டியது போதும் யா அல்லாஹ், எங்களுடைய சந்தோஷத்தை நீ எடுத்தது போதும் யா அல்லாஹ், எங்களுடைய சந்தோஷத்தை நீட்டி தந்துடுவார் யா அல்லாஹ், எங்களை பற்றி நல்லெண்ணத்தை கொடுத்துடுவார் யா அல்லாஹ், எங்களுக்கு சீரான வழிகாட்டலை தந்துடுவார் யா அல்லாஹ்,
நல்ல தலைமைத்துவத்தை தந்துடுவார். யாருவா யாருவா நல்ல மக்கள் யாருவா எங்களுக்கு சூழல் வாழக்கூடியவன் நல்ல மக்கள் யாருவா எங்களால் தான் நல்ல முறையில் நடக்க முடியாமல் இருக்கின்றது யாருவா நல்ல அகலாக்க எங்களால் தான் யாருவா காட்ட முடியாமல் இருக்கின்றது யாருவா யாருவா எங்களை மன்னிச்சிடுவார். யாருவா எங்களுக்கு ஒரு சுயத்தத்தை தந்துடுவான். யாருவா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்துடுவான். யாருவா இங்க சிறிய துவாவை உன் தனிப்பில் இருப்பை அதை ஏற்றுக்கொள்வான். யாருவா துவாக்குதாமான